இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உயிருள்ள
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
தற்பிரதிஷ்டை. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்பது தேவ வாக்கு தத்தம். எரேமியா 29:13. இருதயத்தை முற்றிலுமாக தேவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிடில் அவர் சாயலை மீண்டும் பெறுவதற்கான மாற்றம் நம்மில் நடைபெறவே முடியாது. இயல்பாக தேவனை விட்டு நாம் பிரிந்து நிற்கிறோம். நம் நிலைமை பற்றி பின்வரும் வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவர் விரிவாக்குகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள், எபேசியர் 2:1. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சணுமாயிருக்கிறது, அதிலே சுகமே இல்லை. ஏசாயா 1:5-6. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு அவனுடைய கண்ணியில் இருக்க கட்டப்பட்டுள்ளோம். 2 தீமோத்தேயு 2:26. நம்மை விடுவிக்கவும் நம்மை குணமாக்கவும் தேவன் விரும்புகிறார். ஆனால் அதற்கு நம்மில் ஒரு முழு மாற்றம் அவசியம். நம் மொத்த இயல்பும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எனவே நாம் நம்மை முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். சுயத்திற்கு எதிரான போராட்டமே யுத்தங்களிலெல்லாம் பெரிய யுத்தம். சுயத்தை அடையவும் சகலத்தையும் தேவ சித்தத்திற்கு ஒப்படைக்கவும் போராட வேண்டியுள்ளது. ஆத்மா பரிசுத்தமாவதற்கு தேவனிடம் சரணடைய வேண்டும். தேவனுடைய நிர்வாகத்தில் அநியாயமான கட்டுப்பாடு உள்ளதென்றும் நாம் குருட்டுத்தனமாக கீழ்ப்படிவதையே தேவன் எதிர்பார்க்கிறார் என்றும் சாத்தான் காட்ட விரும்புகிறான். ஆனால் அது தவறு. நம் புத்தியையும் மனசாட்சியையும் அவர் எழுப்பி விடுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்பதே சிருஷ்டிகர் தம் சிருஷ்டிகளுக்கு கொடுக்கிற அழைப்பு. ஏசாயா 1:18. நம் சிருஷ்டிகளின் சித்தத்தை தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. மனிதர் விருப்பத்தோடு அறிவுபூர்வமாக செய்யாத தொழுகையை அவர் ஏற்பதில்லை. வெறும் கட்டாயத்தால் ஏற்படும் கீழ்ப்படிதலால் மனதின் உண்மையான வளர்ச்சி தடைப்படும். மனிதன் வெறும் இயந்திரமாகி விடுவான். சிருஷ்டிகரின் திட்டம் அதுவல்ல. அவருடைய படைப்பு திறனுக்கு மணிமுடியாக திகழும் மனிதன் தன்னால் முடிந்த அளவு வளர்ந்து உயர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் உச்ச நிலையை அவர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். தம் கிருபையினால் நம்மை அங்கே கொண்டு செல்ல விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நம்மில் அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மை நாம் அவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்படி அவர் நம்மை அழைக்கிறார். தேவ குமாரர்களுடைய மகிமையான விடுதலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதை தீர்மானிப்பது நம் கையில் தான் உள்ளது. தேவனையும் நம்மையும் பிரிக்கிற அனைத்தையும் விட்டு விடுவதே தேவனிடம் நம்மை ஒப்படைத்தல் ஆகும். அதனால்தான் உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்கிறார் இரட்சகர். லூக்கா 14:33. நம் இருதயத்தை தேவனிடமிருந்து வேறு பக்கம் இழுக்கக்கூடிய எதையும் விட்டுவிட வேண்டும். உலக பொருள் அநேகருக்கு விக்ரகமாக உள்ளது. பண ஆசையும் பொருள் ஆசையுமே சாத்தானோடு அவர்களை இணைக்கிற பொற்சங்கிலிகள். புகழையும் மதிப்பையும் வேறு சிலர் வணங்குகிறார்கள். பொறுப்பும் தொல்லையும் இல்லா சுயநலமான வாழ்க்கை வேறு சிலருக்கு விக்ரகமாக உள்ளது. இப்படிப்பட்டதான அடிமைத்தன கட்டுகளை உடைத்தெறிய வேண்டும். பாதி தேவனுக்கும் பாதி உலகத்திற்கும் சொந்தமானவர்களாக நாம் இருக்க முடியாது. நாம் முழுவதும் தேவ பிள்ளைகளாய் இல்லாவிட்டால் நாம் அவர் பிள்ளைகளே அல்லர். தேவனை சேவிப்பதாக சொல்லிக் கொண்டாலும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் நல்ல குணத்தை உருவாக்கவும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் தங்களுடைய சொந்த முயற்சியை சார்ந்திருப்பவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. பரலோகம் செல்வதற்காகவே கிறிஸ்துவ கடமைகளை செய்வார்கள். இப்படிப்பட்ட மார்க்கத்தால் எவ்விதமான பயனும் இல்லை. கிறிஸ்து நம் இருதயத்தில் குடியிருந்தால் அவருடைய அன்பும் அவர் ஐக்கியத்தின் சந்தோஷமும் நம் ஆத்மாவை நிறைக்கும். நம் ஆத்துமா அவரை விடாது பற்றி கொள்ளும். அவரை குறித்து தியானித்தால் சுயத்தை மறந்திடுவோம். கிறிஸ்து மேல் நமக்குள் அன்பே நம் செயல்களுக்கு காரணமாக இருக்கும். நெருங்கி ஏவுகிற தேவ அன்பை உணருகிறவர்கள் தங்கள் கடமைகளை குறைத்து கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள். குறைந்த ஒழுக்க நிலையை தேடவும் மாட்டார்கள். தங்கள் மீட்பரின் சித்தத்திற்கு பரிபூரணமாக ஒத்துப்போவதில் மனதை ஈடுபடுவார்கள். ஊக்கமான வாஞ்சியோடு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பார்கள். பந்தய பொருளின் மதிப்பை உணர்ந்து அவ்வளவுக்கு ஆர்வம் கொள்ளுவார்கள். இத்தகைய ஆழமான அன்பு இல்லாமல் கிறிஸ்துவை பற்றி பேசினால் அது பொருளற்ற பேச்சாகவும் கருத்தற்ற சடங்காகவும் பாரமான வேலையாகவுமே இருக்கும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு விட்டு கொடுப்பது மிக பெருந்தியாகம் என்று எண்ணுகிறார்களா? கிறிஸ்து எனக்காக எதை கொடுத்தார் என்று கேட்டு பாருங்கள். நம்முடைய மீட்பிற்காக தம் உயிர், அன்பு, பாடுகள் ஆகிய எல்லாவற்றையும் தேவகுமாரன் தந்தார். இத்தகைய மாபெரும் அன்பிற்கு தகுதியற்றவர்களாகிய நாம் நம் இருதயங்களை அவரிடம் ஒப்படைக்காதிருக்க முடியுமா? நம் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் அவர் கிருபையின் ஆசிர்வாதங்களில் பங்கு பெற்று வருகிறோம். அதனால்தான் நாம் எப்படிப்பட்ட அறியாமையிலும் துன்பத்திலும் மாட்டியிருக்கிறோம் என்பதை நம்மால் முழுமையாக உணர முடியவில்லை. அவரை காயப்படுத்தினவை நம் பாவங்களைத்தான். அப்படிப்பட்ட தியாகத்தையும் அன்பையும் நாம் வெறுக்க முடியுமா? மகிமையின் தேவன் அடைந்த அளவற்ற அவமானங்களை கண்ட பின்னரும் போராட்டம், தாழ்வுகள் வழியாகத்தான் நாம் நித்திய வாழ்வில் பிரவேசிக்க முடியும் என்பது பற்றி நாம் முறுமுறுப்போமா? தேவனனை ஏற்றுக்கொண்டார் என்கிற நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன் பாவத்திற்காக வருந்துவதும் என்னை தாழ்த்துவதும் ஏன் அவசியம் என்று அகந்தையான உள்ளம் கேள்வி கேட்கிறது. கிறிஸ்துவை பாருங்கள். அவரில் பாவம் இல்லை. அதற்கு மேலாக அவர் பரலோகத்தின் அதிபதி. ஆனாலும் மனிதனுக்காக அவர் பாவமானார். அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:12. நாம் எல்லாவற்றையும் கொடுக்கும் போது எதை விட்டு விடுகிறோம்? கரைபடிந்த இருதயத்தை. ஆம், இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரத்தத்தினால் சுத்திகரித்து தூய்மையாக்கி தம் ஒப்பற்ற அன்பினால் இரட்சிக்கவும் படியாக பாவக்கரை படிந்த இருதயத்தையே அவரிடம் கொடுக்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பது கடினம் என்று மனிதன் நினைக்கிறான். அவ்வாறு பேசுவதை கேட்கும் போது மனம் பதைக்கிறது. அதனை எழுதவும் வெட்கப்படுகிறேன். நம் நலனுக்கு தேவைப்படுகிற எதையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று தேவன் கேட்பதில்லை. தாம் செய்யும் சகலவற்றிலும் தம் பிள்ளைகளின் நலனை மனதில் வைத்தே அவர் செயல்படுகிறார். இவை நல்லவை என்று நாம் சிலவற்றை பெற முயல்கிறோமே, அவற்றை காட்டிலும் மேலானவற்றை நமக்கு தர அவர் வல்லவர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தால் நலமாயிருக்கும். தேவ சித்தத்திற்கு எதிராக சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் மனிதன் தன் ஆத்மாவுக்கு மிக பெரும் தீங்கையும் அநியாயத்தையும் ஏற்படுத்துகிறான். தம் சிருஷ்டிகளுக்கு எது சிறந்தது என்று அறிந்தவரும் அவர்கள் நன்மைக்காகவே திட்டமிடுகிறவருமாயிருக்கிறார். தேவன் தடை செய்கிற பாதையில் மெய்யான சந்தோஷத்தை காண இயலாது. மீறுதலின் பாதையில் துன்பமும் அழிவும் உள்ளன. தம் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்க்க தேவன் விரும்புகிறார் என்று நினைப்பது தவறு. மனிதன் சந்தோஷமாயிருப்பதையே பரலோகம் முழுவதும் விரும்புகிறது. தம் சிருஷ்டிகளுக்கு மகிழ்ச்சி தருகிற பாதைகளை நம் பரமபிதா அடைப்பதில்லை. சில இச்சைகளுக்கு அடிபணியும் போது நமக்கு பாடுகளும் ஏமாற்றங்களும் வரும். சந்தோஷத்திற்கும் பரலோகத்திற்கும் செல்கிற வாசல்கள் அடைப்படும். இந்த நிலையை தவிர்ப்பதற்கே தேவன் கட்டளை தந்திருக்கிறார். மனிதர்களை அவர்கள் இருக்கும் நிலையிலேயே அவர்களுடைய சகல குறைபாடுகளோடும் பலவீனங்களோடும் உலக இரட்சகர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தம் இரத்தத்தால் நம்மை நம் பாவத்திலிருந்து சுத்திகரித்து நமக்கு மீட்பை தருகிறார். மேலும் அவருடைய நுகத்தை தரித்து அவருடைய சுமையை சுமக்க சம்பந்திக்கும் அனைவரின் இருதய வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறார். ஜீவ அப்பத்திற்காக தம்மிடம் வரும் அனைவருக்கும் சமாதானமும் இளைப்பாறுதலும் கொடுப்பதே அவருடைய திட்டம். கீழ்படியாதவர்கள் ஒருபோதும் பெற இயலாத பேரின்பத்தின் உச்சிக்கு வழிநடத்துகிற கடமைகளை தாம் நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நம்மில் உருவாவதே ஆத்மாவுக்கு மெய்யான மகிழ்ச்சியை தருகிற வாழ்க்கை. என்னை தேவனுக்கு ஒப்படைப்பது எப்படி என்று அநேகர் விசாரிக்கிறார்கள். அவருக்கு உங்களை கொடுக்க நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் உங்கள் ஒழுக்கத்திறன் பலவீனமானது. நீங்கள் சந்தேகத்திற்கு அடிமைகள். உங்கள் பாவ பழக்கங்கள் உங்களை கட்டுப்படுத்துகின்றன. உங்கள் வாக்குறுதிகளும் தீர்மானங்களும் மணல் கயிறுகள் போன்றவை. உங்கள் எண்ணங்களையும் மன தூண்டல்களையும் ஆர்வங்களையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வாக்குறுதிகளை மீறினதையும் பொருத்தனைகளை நிறைவேற்றாததையும் நினைக்கும் போது உங்கள் நேர்மையில் உங்களுக்குள்ள உறுதி பலவீனமடைகிறது. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என நினைக்க தூண்டுகிறது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. சித்தம் உண்மையில் மிகவும் ஆற்றல் மிக்கதென புரிந்து கொள்ளுங்கள். மனித இயல்பை கட்டுப்படுத்துகிற வல்லமை இதுதான். தீர்மானிக்கும் உரிமையையும் இதுதான் கட்டுப்படுத்துகிறது. சித்தம் சரியாக செயல்படுத்துவதை சார்ந்தே எல்லாம் இருக்கிறது. தீர்மானிக்கும் உரிமையை மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனை உபயோகிக்க வேண்டியது அவர்களுடையது. நீங்களாகவே உங்கள் இருதயத்தை மாற்ற முடியாது. தேவனிடம் நீங்களாகவே உங்கள் பாசத்தை காட்ட முடியாது. ஆனால் அவரை சேவிக்க முடிவு செய்யலாம். உங்கள் சித்தத்தை அவரிடம் கொடுக்கலாம். அப்பொழுது தமக்கு பிரியமானபடி செய்யும் சித்தத்தையும் செய்கையையும் அவர் உங்களிடத்தில் உண்டாக்குவார். உங்கள் முழு இயல்பும் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்கள் ஆசைகள் அவரையே சுற்றி வரும். உங்களுடைய சிந்தனைகள் அவரோடு இசைந்திருக்கும். நன்மையையும் பரிசுத்தத்தையும் விரும்புவது நல்லது. ஆனால் விரும்புவதோடு நிறுத்திவிட்டால் ஒரு பயனும் இல்லை. கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று வெறுமனே ஆசைப்பட்டு காத்திருக்கிற அநேகர் அணிந்து போவார்கள். தங்கள் சித்தத்தை தேவனிடம் அர்ப்பணிக்கும் நிலைக்கு அவர்கள் வருவதில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்க அவர்கள் தீர்மானிக்கவில்லை. சித்தத்தை சரியாக செயல்படுத்தினால் முழுமையான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தலாம். கிறிஸ்துவிடம் உங்கள் சித்தத்தை ஒப்பு கொடுப்பதன் மூலம் எல்லா துறை தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமையோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுவீர்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பலனை பெறுவீர்கள். தேவனிடம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதன் மூலம் புது விசுவாச வாழ்க்கை வாழ திறன் பெறுவீர்கள். ஆமென்.
சத்தியமே ஜீவனும் பலனும் மாணவர் உந்தன் வார்த்தை என் வாழ்வினிலே இருள் நீக்கிய ஒளி தந்தது எந்தன் இயேசுவே சத்தியமே ஜீவனும் பலனும் மாணவர் பின்னின் வேந்தனே மண்ணின் மைந்தனே படைத்தவரே அன்பின் தேவன் ஆண்டவர் நீரே மீட்பின் தேவன் நீரே உந்தன் காவலில் நான் வாழ்கிறேன் உந்தன் சித்தமே நான் செய்கிறேன் வாழ்வு பெறும் வரையிலே எந்தன் இயேசுவே சத்தியமே ஜீவனும் பலனும் மனவின் வேந்தனை மண்ணின் மைந்தனை சத்தியமே ஜீவனும் பலனும் மனவ உந்தன் வார்த்தை என் வாழ்வினிலே இருள் நீக்கிய ஒளி தந்தனே எந்தன் இயேசுவே சத்தியமே ஜீவனும் பலனும் மனவ விண்ணின் வேந்தனே
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bibl ewr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.